நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தந்தையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார் அனந்த கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாணியரோடு நெற்றால் காசி நந்தி தேவர், நெற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் வழமை போல நான் ஒரு சில பக்கங்களை பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து வாசிக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அரிய விடயங்கள் வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. பாபாஜியின் அருளால் இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 279, 280, 281, 282. கிரியா பாபாஜி அச்சகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி வெற்றி பெறவில்லை. இரவு 10:30 மணிக்கு சத்குரு தோன்றி, இன்று எழுத வேண்டாம், நான் தவம் செய்ய செல்லுகின்றேன் என்றார். குருநாதர் நின்று கொண்டே இருந்தார். நீலகண்டன் சொன்னார், தயவு செய்து உட்காருங்கள். அதற்கு பாபாஜி சொன்னார், இல்லை நான் போகின்றேன், எனக்கு உனக்கு சொல்வதற்காகத்தான் இங்கே வந்தேன் என்றார். பாபாஜியின் திருவடிகளை பிடித்து கொண்டு பக்தர்கள் சார்பாக சத்தியாகிரகம் செய்தார் நீலகண்டன். பாபாஜி பேசினார், சென்று ஓய்வெடு, நூலுக்கு பணம் கிடைக்காத போது என்னை நீ ஏன் கொன்று கொள்கின்றாய் என்றார். நீலகண்டன், குருதேவா, இந்த வேகத்தில் நான் எப்பொழுது நூலை முடிப்பேன்? அதற்கு பாபாஜி, நீ ஏற்கனவே கொஞ்சம் அழுதிவிட்டாய், பின்னர் அழுதத் தொடங்கலாம் என்றார். நவம்பர் 29 அன்று கிரியா பாபாஜியின் அச்சகத்தை நிறுவலாம். அன்று பரணி நட்சத்திரம், பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார். அன்று பதி பக்தி மார்க்கம் என்ற அடுத்த நூல் அச்சகத்திற்கு அனுப்பப்படலாம் என்றார். அதற்கு நீலகண்டன், கணவனே தெய்வம் என்ற தலைப்பு பதிபக்தி மார்க்கம் என்று மாற்றப்பட்டிருக்கின்றது என்றார். அதற்கு பாபாஜி, ஆம், அதில் என்ன, அது ஏகபத்தினி விரதத்தினை உள்ளடக்கியது, அது சரி என்றார். அதற்கு நீலகண்டன், அச்சகத்திற்காக நாங்கள் பல இடங்களுக்கு சென்று கேட்டோம், சரியான பதில் கிடைக்கவில்லை என்றார். அதற்கு பாபாஜி, ஆம், அதனால்தான் நான் தவத்திற்கு செல்ல வேண்டும் என்றார். ஒருவேளை கல்லை தட்டினால் தண்ணீர் கிடைக்கலாம் என்றார். விரைவாக சொல்லிவிட்டு மறைந்தார் குருநாதர். பாபாஜியின் நூலை பற்றி தவறாக நூல் மதிப்புரை எழுதிய அந்த பத்திரிகை துணையாசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் புத்தகத்தை குறை சொன்னதோடு மட்டுமல்லாமல் பாபாஜியையும் கேலி செய்திருந்தார். நெருப்பில் கை வைத்தால் சுடத்தானே செய்யும். 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 15 ஆம் நாள் இரவு 10 மணிக்கு எழுத்தாளர் தியானிக்க ஆரம்பித்த போது கிரியா மூலகுரு திடீரென தோன்றினார். மரணத்தின் மரணம் பற்றி எழுத வேண்டாம், பதிபக்தி மார்க்கம் என்ற நூலின் முன்னுரையை முதலில் எழுது என்றார். அதற்கு நீலகண்டன், எவ்வாறு செய்வது குருதேவா? கையெழுத்து பிரதியை கூட இன்னும் பார்க்கவில்லை என்றார். அதற்கு பாபாஜி, அவன் உன்னை கிரியா பாபாஜி சங்கத்தில் ஆச்சாரியராக பணித்திருக்கின்றான், ஆச்சாரியனைப் போல எழுது என்றார். அவர் ஆணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இனிமேலும் இரு பத்திகள் எழுது என்று குறிப்பு கொடுத்தார் பாபாஜி. 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 17 ஆம் தேதி பாபாஜி சொன்னார், அம்மாவிற்கு தோளில் வலி, ஊசி போடுவதை நிறுத்தி காட்லீவர் ஆயிலை தேய்த்து சூரிய ஒளியில் 1 மணி நேரம் வைத்து பின்னர் குளிக்கட்டும் என்றார். அதற்கு நீலகண்டன், எந்த தோல், இடதா வலதா என்று கேட்டார். பாபாஜி சிரித்து கொண்டே கூறினார், அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வெறுமனே இந்த செய்தியை சொன்னால் போதும் என்றார். அதற்கு நீலகண்டன், அது சாத்தியதே சர்வமா என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, முன்னர் விளக்கியபடி அது சாத்தியதே என்பதுதான் சப்த உச்சரிப்பு, தவறாக போனாலும் பாதகமில்லை என்றார். பக்தியோடு சொன்னால் குரு அதனை திருத்துவார் என்று குறிப்பு கொடுத்தார். 19 ஆம் தேதி அச்சகமும் மரணத்தின் மரணம் என்ற நூலும் பிரச்சனை தீர்க்கப்பட்டால் பாதிச்சுமை குறையும், புத்தாண்டில் உனக்கு 250 கிடைக்கும், நீ தொழிலதிபரை நாட வேண்டாம், உன் கட்டியில் இரத்தம் வருகின்றது பார் என்று சொல்லிவிட்டு குருநாதர் மறைந்து விட்டார். எழுத்தாளர் காலை பார்த்தார், குரு சொன்னது சரியாகவே இருந்தது, அன்று எழுத்து வேலை இல்லை. 1952 ஆம் ஆண்டு 18 ஆம் நாள் நவம்பர் விடியற்காலை 5 மணிக்கு பாபாஜி ஒரு பெரிய திட்டத்தோடு வந்தார். உன் மறுபாதியின் சொந்த ஊரில் நீ ஓய்வெடுக்க விரும்புகின்றாய், நான் உனக்கு ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கின்றேன், அதை கேட்டுவிட்டு சில பக்கங்கள் எழுது, நான் 5:30 மணிக்கு செல்ல வேண்டும், டிசம்பர் 3 ஆம் நாள் டெல்லிக்கு சென்று 2 வாரங்கள் தங்கியிரு, நீ அவரை சந்திக்கலாம், இப்போது இல்லாவிட்டாலும் பின்னால் அவர் சங்கத்திற்கு பயன்படுவார் என்றார். அதற்கு நீலகண்டன், குருதேவா அவருக்கு இது பற்றி எல்லாம் ஆர்வம் இல்லை என்றார். அதற்கு பாபாஜி, அவர் பின்னால் பயன்படுவார், மேலும் நீ டெல்லியில் இருப்பதால் இந்துஸ்தான் டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்திரிகைகளில் சீக்கிரமே புத்தக மதிப்புரை வெளியிடு என்றார். அதற்கு நீலகண்டன், நான் அவர்களிடம் சென்று சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு பாபாஜி சொன்னார், இல்லை, நீ இருந்தாலே போதும், அவர்கள் செய்து விடுவார்கள், தினமும் காலையில் புத்தர் கோவிலுக்கு சென்று அங்கு 1 மணி நேரம் தியானி, வீட்டிற்கு வந்து விருந்தினரோடு பேசு, உள்ள வேலைகளை கவனி, பிற்பகல் 3 மணிக்கு லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு சென்று தியானி, 3:30 மணிக்கு குழு தியானத்தை மேற்கொள்ளுங்கள், இந்த திட்டம் உங்களுக்கு பொருந்தி வரும் என்றார். லட்சுமி நாராயணன் கோவிலில் குளத்தருகே சுவருக்கும் மாடிப்படிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உட்கார்ந்து தியானம் செய், நான் அங்கு தவம் செய்திருக்கின்றேன் என்றார். 1 மணி நேரத்துக்கு பிறகு காளி கோவிலுக்கு செல், அங்கு அரவிந்தர் தினமும் 2 மணி நேரம் தியானிப்பார் என்று குறிப்பு கொடுத்தார். டிசம்பர் 21 ஆம் நாள் சென்னை திரும்பு, அப்போது பதிபக்தி மார்க்கம் நூலை வெளியிட வேண்டும், டிசம்பர் 1 நாள் மரணத்தின் மரணம் அச்சகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும், மீதமுள்ள அச்சுப்படிகளை நீ டெல்லியில் இருந்து கொண்டு வரலாம் என்றார். நீலகண்டன் கேட்டார், எல்லாவற்றையும் அச்சிடுவது எவ்வாறு? அதற்கு பாபாஜி சொன்னார், ஏன், அது நம்முடைய அச்சகம், ஜனவரி 5 ஆம் நாள் நீ பொம்பை சென்று காலையில் காளி கோவிலில் 1 மணி நேரம் தியானி, மாலையில் 2 மணி நேரம் பாபுல் நாத் கோவிலில் தியானி, அங்கு 15 நாள் தங்கியிரு. நீ திரும்பி வந்த பிறகு உன் மறுபாதி ஜனவரி 21ஆம் நாள் கதிர்காமம் செல்வார். அங்கு 1 அல்லது 2 விரிவுரை ஆற்றுவார். அவர் இல்லாத போது நீ அந்த வேலையை செய் என்றார். அவர் திரும்பி வந்ததும் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று நீ கல்கத்தா செல்ல வேண்டும். அன்று மரணத்தின் மரணம் அச்சாக வேண்டும் என்றார். அதற்கு நீலகண்டன், என்ன குருதேவா, முதலில் பிப்ரவரி 17 என்று சொன்னீர்களே என்றார். அதற்கு பாபாஜி, வட இந்திய புத்தக நிலையங்களில் பிப்ரவரி 17ஆம் தேதி அது இருக்க வேண்டும். கல்கத்தாவில் நீ 15 நாட்கள் தங்கியிரு. காளிகாட் கோவிலில் தியானி. ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று மனிதன் வாழ்க்கை மரணம் அதன் பின்னர் என்ற நூல் விற்பனைக்கு தயாராக இருக்கும். ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த நூல் ஒரு படியுடன் வேலையை தொடங்கு என்றார். 1953ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி அன்று சிலுவையில் அறைதலும் உயிர்த்தெழுத்தலும் என்ற நூலை வெளியிடட்டும். வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு நீ குருநாதனுடன் இயைந்து என்ற நூலை வெளியிட தயார் செய் என்றார். எல்லா தேதிகளும் சொல்லப்பட்டன. குருதேவா, மரணத்தின் மரணம் நூலை வெளியிட பணத்திற்கு எங்கே செல்வது என்று கேட்டார் நீலகண்டன். அதற்கு பாபாஜி, உங்களால் முடியவில்லை என்றால் 29ஆம் தேதி தொழிலதிபரை சென்று பார். அவர் உனக்கு 2000 ரூபாய் கொடுப்பார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு டெல்லி செல்லலாம் என்றார். பாபாஜி சொன்னார், ஆம், 4 கம்பளி ஆடைகளை வைத்துக்கொள். அவை உடம்பை வெதுவெதுப்பாக வைத்திருக்கும் என்றார் டெல்லியில். நீலகண்டன், 2 புத்தகங்களை வெளியிட்டு வாசகர்களை 3வது நூலுக்கு தயார் செய்து எவ்வாறு மரணத்தின் மரணம் நூலை வழங்குவது, இந்த வேலைக்கான பெருமை எல்லாம் வேறு யாரையாவது சென்று சேரும் என்று சொன்னார். அதற்கு பாபாஜி, ஆம், இன்னொரு கஷ்டம் இருக்கின்றது. அது உனக்கு பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காது. அந்த தொழிலதிபர் நீ எழுதியதை ஒப்புக்கொள்வார், ஆனால் உன் மறுபாதி எழுதியதை ஒப்புக்கொள்ள மாட்டார். சரி, இது போதும், தொடர்ந்து செல் என்றார். சிரித்துவிட்டு எழுதுபவர் விடியற்காலை 5:30 வரை எழுதினார். 1982ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பாபாஜியின் மரணத்தின் மரணம் நூலுக்கு சில பக்கங்கள் சேர்க்கப்பட்டன. அப்போது மிக குறைவான பேச்சே நடந்தது. பாபாஜி 4வது அட்டை பக்கத்தில் கிரியா பாபாஜியின் அச்சகத்தின் அடையாளத்தை மட்டுமே அச்சிடுக. அந்த பக்கத்தில் மேலே அமையட்டும், ஆனால் பத்திரிகையாளர் என்ற முறையில் உனக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் என்று கூறிவிட்டு சிரித்தார். இரவு 1 மணிக்கு வந்த குருநாதர், நவம்பர் 20ஆம் தேதி உன் துணிகளை வாங்க நாளை வெள்ளிக்கிழமை நல்ல நேரம், இல்லையே உரிய நேரத்தில் திரும்ப கிடைக்காது. சனிக்கிழமை முன்பணம் கொடுத்து அச்சகத்தை வாங்க நல்ல நாள். எல்லா துயரத்திற்கும் துறவுகோல் நூலுக்கான விளம்பரம் ஞாயிறு காலை மாலை செய்தித்தாள்களில் வரட்டும். இப்போது எழுது என்று கூறினார். இரவு 2 மணிக்கு மறுபடியும் பேசினார். அடுத்த வியாழக்கிழமை நாளை இல்லை. 6 வாரம் பழக்கட்டுப்பாட்டு உணவை முடித்துவிடு. அதன் பின் நீங்கள் எல்லோரும் விரும்பினால் உபவாசத்தை தொடரலாம். இது நீங்கள் 3 பேரும் தீர்மானிக்க வேண்டியது என்றார். 1/2 மணி நேரம் கழித்து பாபாஜி நீலகண்டனுக்கு நினைவு படுத்தினார். உன் மறுபாதி கொழும்பு செல்லும் நாளை சரி செய்து கொள். அது ஜனவரி 20ஆம் தேதி என்று குறிப்பு கொடுத்தார். நவம்பர் 21ஆம் தேதி 52ஆம் ஆண்டு 3 குழந்தைகள் கொண்ட இக்குடும்பத்தை கிரியா மூலகுரு ஆழமாக நேசிக்கின்றார். அவர் சிறப்பு உணவை பரிந்துரைக்கின்றார். 3வரும் காலை உணவாக உப்பு சேர்த்து அல்லது உப்பு இல்லாத மிளகு 2 தக்காளியோடு இனிப்பான தயிரை சாப்பிடுங்கள். மேடை மீது இருந்த நீருள்ள டம்ளரை அவர் காட்டினார். எனக்கு அது கிடையாது என்று நீலகண்டன் சிரித்து கொண்டே கூறிவிட்டு மரணத்தின் மரணம் நூலில் 4 பக்கங்கள் எழுதினார். மாலை 7 மணிக்கு ஒரு பையன் நீலகண்டன் அறைக்குள் நுழைந்து கைகளை கூப்பிக்கொண்டு, அப்பா, நீங்கள் பேசுவீர்களா என்று கேட்டான். கையை அசைத்து ஏன் என்று சகியை கேட்டு சகியால் கேட்டார் எழுத்தாளர். நீலகண்டன், சிலேட்டுக்கு குச்சி வேண்டும் என்றான் அந்த பையன். அது வழங்கப்பட்டது. பிற்கால மிலிட்டரி பணிவாளர் நடத்தைக்கு நேர்மாறாக 2 வயதுள்ள சச்சிதானந்தம் என்ற குழந்தை தனக்கு பாயாசம் மறுக்கப்பட்டதும் பாபாஜியின் படத்தின் முன் அமைதியாக சென்று நமஸ்காரம் செய்து, பாபாஜி அம்மா பாயாசம் என்று வார்த்தையை குளரப் பேசியது. அமாவாசைக்கு இன்னும் ஒரு நாள் இருந்தது. அதன் தந்தை அதனை மௌனமாக பார்த்து கொண்டு நின்றார். சீக்கிரமே ஒரு கிண்ணம் நிறைய பாயாசம் வந்தது. குடும்பமே ஒரு நாள் முன் பாயாசம் உண்டது. அமாவாசை அன்றுதான் பாயாச நிவேதனம் என்று குறிப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே பெற்றோருக்கு பிறந்த 2 குழந்தைகள் எவ்வாறு மாறுபட்டு நடந்தன பாருங்கள். ஒருத்தரிடம் ரஜோகுணம், மற்றவரிடம் சத்துவ குணம். ஏன் சூழ்நிலையை மட்டுமே காரணி என்று முந்தைய புறவீஸ் நமஸ்காரம் உடன் வரும். 1952 நவம்பர் 22 பாபாஜி சொன்னார், அச்சகத்தை வாங்க ஏற்பாடு செய்தாகிவிட்டதா? இரவு 1 மணிக்கு கேட்டார். அதற்கு நீலகண்டன், உங்கள் அச்சகம் குருதேவா. அதற்கு பாபாஜி, உன் டெல்லி பயணம் தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விட்டன. தொழிலதிபரிடம் பணம் கேட்டு செல்ல வேண்டாம். டெல்லியில் செய்யும் தவத்தால் நீங்கள் 3 பேர் மட்டுமே பயனடைய நான் விரும்புகின்றேன். நாளையாவது உன் ஆடைகளுக்கு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை பயணச்சீட்டு முன்பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லையே எடுப்பதற்கான கீழ்த்தளம் கிடையாது. படுப்பதற்கான கீழ்த்தளம் கிடையாது. கோவிலில் ரயிலில் மேல்தளத்தில் நீ தூங்குவதை நான் விரும்பவில்லை. மோசமான கால்களோடு அடிக்கடி இறங்கி ஏறி படுக்க முடியாது என்றார் பாபாஜி. எழுத்து வேலை தொடர்ந்தது. 2:30 சத்குரு கூறினார். தேதிகளை சொல்லும் போது என்னிடம் தெளிவான நோக்கம் உண்டு. உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை. எப்படியோ வேலையை தொடர்ந்து செய் என்றார். 3வர் பாதையை நீக்கிய உனது மறுபாதை செய்தது சரியே என்றார். 3 செய்தித்தாள்களில் வார நாட்களில் மட்டும் பணம் போதாமையால் குரு சொன்னவாறு விளம்பரம் தரப்பட்டது. அவர் வலியுறுத்தினார், இந்து, இந்தியன், எக்ஸ்பிரஸ் நாளேடுகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மெயில் பத்திரிகையில் சனிக்கிழமைகளிலும் விளம்பரம் தரப்பட வேண்டும். மெயில் பத்திரிகை எளிதாக ஏற்கும், இந்து பத்திரிகை அவ்வாறு அல்ல. ஆனால் ஓர் அங்குளம் கூட விட்டு கொடுக்க மாட்டார். அவருக்கு போதுமான பணம் எடுத்து வை என்றார் பாபாஜி. வாசகர் ஆச்சரியப்படும்படி, ஆனால் உங்களுக்கு அன்று கிரியா மூலகுருவின் ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே பலித்தது. எல்லா கஷ்டங்களையும் கடந்து எழுத்தாளர் குறிப்பிட்ட நாட்களில் விளம்பரங்களை கொடுத்தார். குறுகிய காலத்தில் போதுமான பணம் இல்லாத போது குருநாதரின் அருளால் எல்லாம் இனிதே நடந்தன. 1952 நவம்பர் 23 கோட்டு வாங்க எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. சத்குரு அமைதியற்று காணப்பட்டார். உனது மறுபாதி கோட்டு வாங்க ஏதும் செய்யவில்லை. 1955 தவம் செய்ய புறப்படும் முன்னர் சங்கத்தை வலிமையாக்க நினைக்கின்றார். ஆரம்பத்தில் உன் குடும்பத்திற்கு ஏதாவது ஒதுக்க நினைத்ததை போன்றது இச்செயல். சங்கம் வலிமை பெறவே இவை எல்லாம் செய்யப்பட்டன என்றார். அதற்கு நீலகண்டன், இவற்றிற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும் என்று பாபாஜியிடம் கேட்டார். அதற்கு பாபாஜி, வெளிநாட்டிலிருந்து வரும். அமெரிக்காவிலிருந்து உரிய நேரத்தில் ஆணை வரும். உன் நாட்டு மக்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்றார். அதற்கு நீலகண்டன், இது ஒரு நுட்பமான விஷயம். நீயே அவரிடம் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, அர்த்தமற்றவை போதும். நான் இனியும் நிற்க மாட்டேன். நீயே சென்று அவனிடம் சொல் உடைக்கினாலே ஏதாவது செய், செவ்வாய்க்கிழமை டிக்கெட்டை வாங்கப்பார் என்றார். நான் அவனை 1953 ஆம் ஆண்டு ஜூன் 16 அன்று சந்திப்பதாக ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று குறிப்பு கொடுத்தார். மரணத்தின் மரணம் தொடர்ந்து எழுதப்பட்டது. கிரியா பாபாஜி சத்சங்கத்திற்கான சந்தா 11 என்று, ஆண்டு சந்தா 12 அனா இல்லை என்றும் சில நாட்களுக்கு முன் பாபாஜி சொல்லிவிட்டார். 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 24 ஆம் தேதி இரவு 11 மணிக்கு குருநாதர் வந்துவிட்டார். பணக்காரர் காரை அதிகம் சார்ந்திருக்க கூடாது. நீலகண்டன் அதற்கு, நாளை அவனால் நண்பகல் 12 மணிக்கு வர இயலாது என்பது இதன் பொருளா? நான் சீக்கிரமே செல்லவா என்றார். அதற்கு பாபாஜி, இல்லை, ஏற்கனவே திட்டமிட்டபடி பிற்பகல் 3 மணி வரை காத்திரு குழந்தாய். என் செய்தியை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புத்தகத்தின் 50 பிரதிகளை நீ கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அடுத்ததை என்று முடித்தார் நீலகண்டன். அடுத்த புத்தகம் என்று நான் கொள்வது எல்லா துயரங்களுக்கும் ஒரே திறவுகோல். அது அச்சகத்தில் இருந்தது. பாபாஜி சொன்னார், இல்லை, அந்த புத்தகம் ஏறத்தாழ வெளிவந்து விட்டது. மரணத்தின் மரணத்தை குறிக்கின்றது என்றார். வழக்கம் போல எழுத்து பணி தொடர்ந்தது. இறுதியில் கிரியா மூலகுரு பேசினார். கார்த்திகை தீபத்தன்று என் மருமகனுக்கு தர வேண்டிய பரிசை உன் மறுபாதி என் மருமகனுக்கு தர வேண்டி மருமகளுக்கு தர வேண்டிய பரிசை உன் மறுபாதி நினைவில் கொள்ளுவார் என நினைக்கின்றேன். உன் மனைவிக்கு நீ என்ன தரப்போகின்றாய் என்று பேச்சு முடிந்தது. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய என்று கிட்டத்தட்ட 5 பக்கங்கள் படிக்கப்பட்டன. இது மிகவும் சுவாரஸ்யமான உரையாடல். பாபாஜிக்கும் நீலகண்டனுக்கும் இடையில் பல கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இது சாதாரண வாழ்க்கையில் நடக்கும் உரையாடல் போல தெரிந்தாலும் பல விஷயங்களை பாபாஜி இடக்கிடையே அவற்றை சொல்லி கொடுத்திருக்கின்றார். இங்கு முக்கியமான விஷயம், இந்த வாசிப்பில் வாசித்து கொண்டு போகும்போது நான் உணர்ந்தது, தவம் செய்தல். என்ன பிரச்சனை வரும்போதும் பாபாஜி அந்த நிலையில் இருந்து கொன்றே தான் தவத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த தவம் செய்தல் என்பது தியானத்திற்கு செல்லுதல் என்பது பொருள். ஆகவே அந்த தியானத்தை அவர் மேற்கொள்ளுகின்றார். அடுத்த நிலையை பற்றி உணர்வதற்கு அது என்னத்திற்காக அவர் செய்கின்றார் என்று புரிகின்றதென்றால், நீலகண்டனுக்கும் ராமையா அவர்களுக்கும் இந்த தவத்தின் மகிமையை அடிக்கடி சொல்கின்றார். பல இடங்களில் ஒரு சில இடங்களை கொடுக்கின்றார், பல இடம் அல்ல. அந்த இடத்தில் போய் தியானம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் இருவருக்கும் அவர் அதை கொடுக்கின்றார். அதில் ஒரு இடத்தில் குறிப்பாக டெல்லியில் தான் எங்கிருந்து அந்த காளி கோவிலில் அந்த தியானத்தை செய்தேன் என்று அந்த படிக்கட்டுக்கு கீழே சுவருடன் இருந்து தியானத்தை செய்யென்றும் ஒரு சில குறிப்பு கொடுக்கின்றார். அடியேனும் இந்த படிக்கட்டுக்கு கீழ் இருக்கும் இடத்தை இருந்து தியானம் செய்வோம் என்று யோசித்தேன், நான் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை காலநிலை காரணமாக டெல்லியில் இருக்கும் போது. ஆகவே இந்த குறிப்புகள் எல்லாம் மிகவும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் சத்குரு அவர்களுக்கு அந்த குறிப்பை கொடுத்தாலும் சில விஷயங்கள் அதற்குள் உண்டு என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே நீங்கள் இதை கேளுங்கள், இந்த இடங்கள் குறிப்பாக தரப்படுகின்றன. தவம் போவது மிகவும் முக்கியம். தவம் என்றால் தியானம். ஆகவே அது மிகவும் சிறப்பு செய்தியாக இன்று 3-4 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இப்போது இணைப்பில் இரவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். இரவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இரவனையா,
ஓம் கிரியா பாபாய் நமோ,
ஓம் கிரியா பாபாய் நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வடமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கும் அருள்வாக்கியங்களை உட்கார்ந்து சத்சங்கமாக அமைந்தது. அதில் விசேடமாக இன்று வாசிக்கப்பட்ட 5 பக்கங்களிலிருந்து 5 முக்கிய கடத்துக்களை உள்வாங்க கூடியதாக இருந்தது. எனவே அவற்றைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் மீட்டல் செய்து எங்கள் மனத்தில் தெளிவுபெற்று அதை நாங்கள் கடைபிடித்து சாதனைகளை கூட்டுவதற்கு இந்த 5 அடிகளும் எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வீர்கள் என நம்புகின்றேன். அதில் 5 கருத்துக்களுக்கு முதலாக பிரியா பாபாஜி அச்சரத்தை உருவாக்கும் முயற்சியில் வெற்றி பெறவில்லை என்பது பற்றிய விளக்கம் மேலே கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து 5 பக்கங்களிலிருந்து முக்கியமாக உள்வாங்கிய கருத்துக்கள், முதலாவதாக குளுத்தியானம் பற்றிய விளக்கம், அதை முழுபடி செய்யும் கூடிய விளக்கம், குளுத்தியானத்தை பற்றிய விளக்கமும் அதை செய்யும்படி கூடிய கருத்துக்களும் மிகவும் முக்கியமானது. 2வது கருத்து, காளி கோயில் இருந்து தியானம் செய்த பின்பு தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டிய இடங்கள் பற்றி கூடிய கருத்து, அப்பா தியானத்தின் முக்கியத்துவம். 3வதாக அமாவாசை அன்று பாயாசம் நிவேதனத்தினம் பற்றிய விளக்கம், அதாவது பாபாஜிக்கு பாயாசம் அமாவாசையில் கூறிய விளக்கம். 4வதாக தவம் செய்ய புறப்பட்டமை பற்றிய பூர்ண விளக்கம். அடுத்து இந்த 5 கருத்துக்களிலும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றது. எனவே மீண்டும் மீண்டும் இதை உள்வாங்கி அதன் மூலம் ஒரு சாதனை பயிற்சிகளை கூட்டுவதற்கு இந்த 5 கருத்துக்களும் எவ்வளவு உதவியா இருக்கு என்பதை நீங்கள் பயிற்சி செய்து உணர முடியும். இறுதியாக மரணத்தின் மரணம் தொடர்ச்சியாக எழுதிய பற்றிய விளக்கத்துடன் எங்களுடைய சற்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இரவினையா. ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமோ. மிகவும் சிறப்பாக 5 பக்கங்களிலிருந்து 5 கருத்துக்களை எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமோ.
இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி
நமோ.
ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ.
வழக்கம் போல் வியாழக்கிழமை குருவாரம் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து பல அற்புதமான செய்திகள் நம்ம படிச்சிருந்தாலும் அதுல அது குரல் வழியா போய் வரக்குள்ள அது ஒரு ஆனந்தம். அந்த வகையில அந்த நீலகண்டனுக்கும் பாபாஜிக்கும் யோகி ராமையாவுக்கும் நடந்த உரையாடல இன்றைக்கு பாபாஜி வந்து சத்சங்கம் மூலமா நமக்கு சில உணர்த்தல உணர்த்துறார். அதன் வழியா ஒரு ஆனந்தம், ஒரு ஆனந்தத்தை நம்ம பெறுறோம். அதே சமயத்துல ஆனந்தத்தோட சேர்த்து அதுல முக்கிய பாயிண்ட் சாதனா செயல்முறை தான், தொண்டு அன்பு, அதுதான் அதனுடைய அர்த்தத்தை முழுமைப்படுத்துது என்பதைத்தான் அந்த நூல் நமக்கு காட்டுது. அந்த வகையில அந்த சத்சங்கத்தை நம்ம கேட்ட பிறகு சாதனாலையும் பயிற்சியிலையும் தொண்டுலையும் அன்புலையும் சிறப்பா இருந்து பாபாஜிக்கு நன்றிய சொல்லி நாம்களும் இந்த பிறவிய நீக்கத்தை பெறுறதுக்கும் வழிய தேடி செயல்படுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக கொடுத்திருந்தீர்கள், சுருக்கமாக கொடுத்திருந்தீர்கள், அதற்கு நன்றி சொல்வோம். எல்லோரும் இந்த சத்சங்கத்தை மீண்டும் கேளுங்கள். மேலும் ஒரு குறிப்பு ஏனென்றால் எங்களுடைய நேர வித்தியாசம் இங்கும் மற்ற நாடுகளுக்கும் 10 மணித்தியாலத்திலிருந்து 12 மணித்தியாலம் வித்தியாசம் இருப்பதால் வருகின்ற சனிக்கிழமை 14ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், டிசம்பர், அந்த அன்று எங்களுடைய கிரியா சத்குரு கிரியா பாபாஜியின் நட்சத்திர பிறந்த தினம் வருகின்றது. அதே அன்றுதான் கார்த்திகை தீபமும் வருகின்றது, அதற்கு அதை தொடர்ந்து நட்சத்திர பிறந்த நாள் வருகின்றது. ஆகவே நாங்கள் பிறந்த தியதியில் பாபாஜியின் பிறந்த நாளை சில சங்கங்களில் செய்திருக்கின்றோம். மற்றைய சில சங்கங்கள் அந்த நட்சத்திர பிறந்த நாளை செய்கின்றது. அது மாத்திரமல்ல, பரங்கிப்பேட்டை கோவிலில் கூட அந்த நட்சத்திர நாளில் தான் அங்கு பிறந்த தினத்தை கொண்டாடுவார்கள். ஆகவே பாபாஜியின் தினமாக நாங்கள் அதை அனுஷ்டிக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த தினமும், அதற்கு முன்னர் சில மணித்தியாலத்துக்கு முன் கார்த்திகை தீபமும் அதன் முதல் இரவில் நடைபெறப் போகின்றது. ஆகவே அது சிறந்த காலம் எங்களுடைய சாதனைக்கு. அது மாத்திரமல்ல, பாபாஜியை அனுஷ்டிப்பதற்கும் நல்ல ஒரு சிறந்த காலம். ஆகவே அந்த நாளை நாங்கள் எல்லோரும் பயன்படுத்தி சாதனையை அந்தன்று கூடுதலாக பாபாஜியின் பிறந்த நட்சத்திர பிறந்த தினத்தில் எங்களுடைய சத்குருவுக்கு நாங்கள் கொடுப்போம். அதன் மூலம் பல அரிய சக்திகளை அவரிடம் இருந்து எடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இன்று இறைவனையா அந்த குறிப்பை எடுத்திருந்தார், அமாவாசையில் பாயாச நிவேதனம் என்று. பல பல காலத்துக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு நான் கிரியா யோகத்தில் பயணிக்க தொடங்கியதிலிருந்து இந்த முறைதான் அந்த பாபாஜியின் பிறந்த தினமான 30ஆம் தேதி அமாவாசையாகவும் வந்தமைந்தது. அந்த குறிப்பு கொடுக்கப்பட்டது அந்தன்று தியானத்திற்காக. ஆனால் அந்த 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 நாளில் பிறந்த தினத்தை கொண்டாடிய சங்கங்கள் எல்லோ சங்கங்களிலும் இந்த பாயாச நிவேதனம் பாபாஜிக்கு வைக்கப்பட்டது. சாதகர்கள் அதை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு சிறப்பாக அமைந்தது. பாபாஜியின் 30ஆம் தேதி பிறந்த தினத்தில் இந்த வருடம் அது ஒரு அமாவாசை தினமாகவும் அமைந்ததால் பாபாஜி கேட்டு விரும்பி எடுத்து சாப்பிடும் நிவேதனமாக அந்த பாயாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நட்சத்திர பூஜையில் கூட அந்த பாயாச நிவேதனத்தை பாபாஜி ஏற்பார். ஆகவே அதை கொடுக்காதவர்கள் கூட வீடுகளிலும் சரி, சங்கங்களிலும் சரி, அந்த பாயாச நிவேதனத்தை பாபாஜிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் பிரிய பாபாஜி நமஹ. இப்போது